சில ஒன்று ரெண்டு கேசஸ் வேறையா இருக்கலாம். ஆனால் எதையாவது பெரிதாக சாதித்த மனுஷர்களை நீங்கள் கண்டால் கிவ் தி கிரெடிட் டு தி வைஃப், மனைவிதான் அதுக்கு காரணமாக இருக்கு. அவள்தான் ரகசியமாய் இருந்து அவனை தாங்குகிறாள் சகலத்திலும். ஆல்ரைட், இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பார்க்கியவரி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அனைவரும் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவனை போடுகிறாள். முதலாவது பிள்ளைகள் அவளை போடுகிறார்கள். மனைவி, உன் பிள்ளைகள் உன்னை போடுகிறார்களா? உன்னுடைய நடத்தை, உன்னுடைய கீழ்ப்படிவு, நீ வீடு எவ்வண்ணமாய் நீ வைத்திருக்கிறாய், எவ்விதமாக உன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாய், எவ்வளவு நீ தாழ்மையாக நீ பேசுகிறாய் என்பதை எல்லாம் உன் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். தகுந்த நேரத்திலே அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாய், பிள்ளைகளுக்கு தேவையானவர்களை நீ கவனிக்கிறாய். இந்த பிள்ளைகள் எழுந்து என்ன சொல்கிறார்களா? நல்ல அம்மா, முத்தமிடுகிறார்கள், அவளை போடுகிறார்களா? அடுத்ததாக என்ன நடக்கிறது? புருஷன் அவளை போடுகிறாள், போடுகிறான், புருஷன் அவளை புகழுகிறான். பார்த்தீர்களா? இது எவ்வளவு அற்புதமான ஒரு கணம். இன்றைக்கு உன் புருஷன் உன்னை போடுகிறானா? நன்றாக பார். குணசாலியாக இப்படி இருக்கிற ஒரு மனுஷியை புகழாமல் ஒரு புருஷன் இருக்க மாட்டான். வீட்டில் போடுகிறவங்க இல்லாமல் வெளியிலும் போய் போடு புழுதி கொண்டு தெரிவான். அவருடைய இருதயம் அவளை நம்பும். புருஷர்களை, இப்படியாக குணசாலியாக உன் மனைவி இல்லாமல் விட்டாலும் கொஞ்சம் அவளை புழுக ஆரம்பிக்க வேண்டும். நீ சும்மா அல்ல, அவள் செய்கிற காரியங்களை புழுக ஆரம்பிக்க வேண்டும். நீயும் தான், நானும் தான். உங்களுடைய சாரி இன்னைக்கு நல்ல வடிவாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நல்ல நீ அழகா இருக்கிறீர்கள். இன்னைக்கு யார் சொல்கிறீர்கள்? இன்னைக்கு நீங்க சமைச்சது நல்ல டேஸ்ட் சமையல். வீடு நல்லா ஒதுங்க வைச்சிருக்க. உங்களை வீடு ஒதுங்க வைக்கிறதுல உங்களை அடியாது யாரை? மந்திராங்க ரெண்டு வீட்ட கோலா கோலா எல்லாம் போட்ட இடத்துல போட்டது அப்படியே இருக்கு. பல விஷயங்களில் ஓடிச்சிரிவார். ஒன்றும் கவனிக்கிறது. பட் ட்ரை டு லேர்ன் டு ப்ரேஸ் சம் சம்திங் ஜட் குட் சி ஏதாவது காணப்படுகிற காரியங்களுக்கு போட வேண்டும். புருஷன்மார், யூ லுக் சோ பியூட்டிஃபுல், இன்னைக்கு நீங்க நல்ல அழகா இருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தலையை இழுத்து, அது நல்ல வாடி ஒரு ராய்ச்ச. அது ஒரு பிரை இல்லை. புருஷனுக்கு விருப்பம் மனைவி தலை இழுக்க வேண்டும். நன்றி. மேசன் அல்லது ஓடாவிக்கு விருப்பப்படுறபடி நீ தலை இழுக்கிறதில்லை. தப்பு தப்பு தப்பு. யாரும் சொல்லி எதுவும் செய்யாதே. புருஷன் சொன்னால் இல்ல உங்களுக்கு நடுச்சி விட கண்ண ஊச்சி தான் வடிவா இருக்கு. உங்களுடைய பெரிய சாதனை எது? புருஷன். உன்னுடைய புருஷன் இதுதான் நாங்கள் பிழையா போறது. இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல அவ சொன்ன தையலுக்கு போன இடத்துல எனக்கு கண்ணை வச்சுட்டானா வடிவா இருக்க மாட்டேன். இவ உடனே நடுவை விட்டு போட்டு கண்ணெடுத்து அவன் வந்து பாக்குறான், உனக்கு அவளா பெருசாகிட்டாள். இப்படித்தான் சிஸ்டம் ஆறுது. அல்லது யாரோ கந்தோர்ல சொல்லி போட்டான், குடும்பம் பிரிய போகுது. இப்ப பிரிய போகுது. என்னடியது? நான் கேள்விப்பட்டேன், நீ அதுக்காக தான் கண்ணை வச்சு விழுத்து நான் வந்து அடிப்பர் மொட்டையில பெரிய குடும்பம். அவனை எப்படி பிரியப்படுத்தலாம்? அவன் தானே உன்னுடைய ஜீவன் புருஷன், அவனுக்கூடாக தன்னை நீ ஜீவிக்கிறான், நீ உடன்படிக்கை ஒரு மாமிசம் ஆகினாலே அவனை எப்படிப்படுத்த புருஷன்மா நீங்கள் புகழ வேண்டும். காரியங்கள் கண்டாரு புகழ வேண்டும். ஓடுவான் இன்றைக்கு நல்ல முத்தம் கூட்டப்பட்டிருக்கிறது, யாருக்கு அம்மாவா எனக்கு தெரியும் அம்மா பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லிக் கொண்டு சாய்கிறாளே. அம்மா இந்த மனுஷி எங்க வீட்டுல இருக்கிறது பார நேரம் சமைச்சவா அன்றைக்கு இல்ல பாப்பா எங்கேயோ போன கூப்பம் கிடைக்குன்னு வேற இல்ல. வந்தா சொல்லு நான் கட்டி போட்டு போறேன் நண்டு. அப்படி நடந்ததையே நீங்க சொல்றீங்களே எனக்கு எனக்கு வாயிலாண்டு சொற்களை போடுகிறார் பேசுகிறேன் அவ்வளவுதான். மனைவியினுடைய இரண்டு மிக முக்கியமான பொறுப்புகள், மிக முக்கியமான அந்த பரவாயில்ல நான் புருஷன் மாருக்கு வருகிறேன் இது முடிய முதலாவது மிக பெரிதான பொறுப்பு புருஷனை தாங்குவது. டு அப்ஹோல்ட் அருமை சகோதரர் சகோதரிகளே மனைவிமார் அவனை தாங்குவது, டு அப்ஹோல்ட் அவனை தூக்கிப்பிடிப்பது. இரண்டாவது அவனை உற்சாகப்படுத்துவது, எந்த வேளையிலும் உற்சாகப்படுத்துவது ஊக்குவிப்பது. டு என்கரேஜ் You see, the Holy Spirit is an encourager. He is a helper. அதே மாதிரி தான் கடைசி பாவம் தேச்சரவாளன் ஊக்குவிப்பது தூக்கி விடுவது எல்லா நேரத்திலும். சாராய போத்தல் வேண்டினால் நீ தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் புகண்டு போயண்டேன் அதுக்கு நான் சொல்லவில்லை. ஆனால் திட்டாதே பிசாசை கடிந்து கொள். இந்த இரண்டு காரியங்கள் ஒன்றுக்கு வந்து 11 உண்டு. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறான் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையா இருக்கிறான் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ ஒரு சரீரமும் தலையுமாக இங்கே பேசப்படுகிறது. புருஷன் தலையா இருக்கிறான், சரீரம் தான் மனைவி. இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது இல்லையா? இதன் ரகசியம் பெரியது உண்மைதான். அப்ப சரீரத்திலே தான் தலை இருக்கிறது. தலை தானாக இருக்கிறதா? தலையை ஏறு தூக்கி பிடிக்கிறது காலா கையா? எது தூக்கி பிடிக்கிறது? கழுத்து. சரீரத்தில் இருக்கிற இந்த நெக் கழுத்து இல்லையா? நீதானது. இங்க பாரு ஒரு சிரிப்புமே இல்லை. புருஷனை தூக்கி பிடிப்பது யார்? மனைவி. தலை தானாக இயங்குவது கஷ்டம். எப்படி இந்த தலை திரும்புகிறது? இந்த காலத்தை விட்டுக் கொடுக்கிறதுனால் சில புருஷன்மார் கட்டுக்களிலே கிடக்கினம். ஆம் அவ சொல்றா, இவள் சொன்னா, அவள் இப்படி சொன்னா, அவ சொல்றா வேண்டாமாம், அவர் உமண்டி சொல்லி தரைக்கணவே வந்து நிக்கிறாமண்டி, அவ சொல்றா வேண்டாமாம், அதுக்கு பிறகு எனக்கு சொல்ற வேண்டாமாம், அப்படி மனைவி சொல்றா. அப்ப தலை இப்படி நிக்குது, உடம்பு தானே ஆடுது. சில குடும்பங்கள் அப்படி தலையாட வேண்டிய இடத்திலே பிரேக் டான்ஸ். ஏன் ஆடுறா? சும்மா கிடந்து விட நான் தலையை அவன் பார்க்கட்டும். நீ ஒத்து வைத்தால் தானே தலையும் வேலை செய்யலாம். சோ அவனை தூக்கி பிடிக்க வேண்டியது எல்லா வேலையிலும். ஐ டூங் எல்லா வேலையிலும் நீ அதை அவனை தூக்கி பிடிக்கிறாயா? அவனை ஊக்குவிக்கிறாயா? திங்க் அபவுட் இட். தயவு செய்து கொஞ்சம் சீரியஸாக. தலைதான் சகல விதமான தீர்மானங்களை எடுக்கிறது, சகல விதமான பொறுப்புகள். அதாவது த டிசிஷன் மேக்கிங், த ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அபான் த ஹஸ்பண்ட். தேவன் அவனிடத்தில் தான் கேட்பார். மனைவி கடைசி தீர்மானம் எடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் புருஷன் தான் மனைவி தீர்மானம் எடுக்கிற குடும்பம் உருப்படாது. அதுல ஆரம்பத்திலேயே வந்த படையாது அனைவரே. புருஷன் பேசாம இருந்ததுனாலே சில புருஷன்மாருக்கு அது விருப்பம், பஞ்சாபி எல்லாத்தையும் கொடுத்து தாங்கள் ஆயா பேசாமல் இருப்பினும், ஆக உனக்கு காசு கொடுத்து அவங்க போட்டு பேசாமல் இருப்பினும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவ பார்த்து கொடு, அவ பார்த்துக் கொள்வா, அங்க பார்த்த லூசி வர பார்த்துக் கொள்றாரு எல்லாத்தையும். ஓ அப்ப தலைதான் தீர்மானங்களை எல்லாம் திருமணிக்கிறது. தனியாக தலை இயங்க முடியாது, தானாக அது திரும்ப முடியாது. கழுத்து உதவி செய்ய வேண்டும். கழுத்து உருகி போனால் சில வேளைகளில் ஈடுகள்ல ஏதாவது வந்து என்ன செய்ய என்ன அண்டங்காம் பாக்குற மாதிரி ஏன் சரியா திருப்ப முடியாது, கழுத்துக்களை பிடிச்சு போச்சு, மனைவி என்னவோ உருகிதான், அதனால ஒரு மாறி இருக்கிற முன்னால வந்து பேப்பரை படிச்சு கொண்டு முகத்து வாரம் சரியில்லை. ஐயோ பாவு, நான் போன் நம்பர் வேண்டிக்கு அவர் அவ்வளவா சரியில்லை, மனைவி ஏன் காணல, ஓடி ஓடிச்சு அவளுக்கு ஓபன் வார நேரம் சரி. சோ இந்த திருமண உறவு மனைவியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த அவரை தூக்கிய இந்த வெளியிலும் பிடிக்காமல் சரிவாரதில்லை அருமை மனைவிமார்களே. அவன்தான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும், உன்னுடைய உதவி அவனுக்கு தேவை, நீ அந்த கழுத்துக்கு சமமாய் இருக்கிறாய். இரண்டாவதாக நீ அவனை ஊக்குவிக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் அவனை ஊக்குவிக்க வேண்டும். ஓ உங்களுடைய காரியம் மிக அற்புதமா இருந்தது, நீங்கள் இன்றைக்கு சாட்சி கொடுத்தது வண்டர்ஃபுல், ஐயோ நான் அதை டேப் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன், அல்லது நீ ஏற்கனவே யோசித்து நீ அதை செய்திருக்காம, அல்லது எல்லா காரியங்களும் அவர்களை ஊக்குவியுங்கள். தலைக்கு பக்கத்துல யார் இருக்கிறார் உடனா, தலைக்கு பக்கத்துல இருக்கிறார் யார், மனைவி, கழுத்து, சரீரம் இல்லையா, அப்ப பக்கத்துல இருக்கிறாள் ஊக்குவிக்காம போட்டு அம்மியில வச்சு அரைக்கிற மாதிரி அரைச்சு கொண்டிருந்தா தலை என்ன செய்யும், தலைக்கு கை இருக்கா கால் இருக்கா சொல்லு பார்க்கலாம், தலை என்ன செய்யும், என்ன செய்யலாம், ஏன் அரைக்கிறாய், விட சும்மா அவனே புளி போட போட அரைக்கிறாய், அவசமரம் இந்த மனுஷன் புளிக்குள்ள எல்லாம் போகுது உண்டு சாபம். Some people do that, brother. So you, I've come across many people like that. You see? அப்ப எல்லா வேளையிலும் அவன் உன்னிடத்திலிருந்து உற்சாகத்தை பெற வேண்டும், உன்னிடத்திலிருந்து ஊக்குவித்தலை பெற வேண்டும், உன் பாராட்டுதலை அவன் பெற வேண்டும். அதற்காகவும் அழைக்கப்பட்டது. That's the second thing. முதலாவது அவனை தூக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும், இரண்டாவது அவனை ஊக்குவிக்க வேண்டும். Encouraging at all time. உற்சாகமூட்ட தகுதி இல்லாத நிலைமையில் இருக்கும் பொழுதும் மிகவும் உற்சாகமூட்ட மிகவும் நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடந்து போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஒன்று வைப்பமே, அவனும் சரியான சோர்ந்து போய் கிடக்கிறான், வேதத்தை படிக்க பார்க்கலாம், ஒன்றும் சரி வருதில்லை, இப்படி இருக்கிறான், நீயும் ஒரு மாதிரி மனச்சோர்வா இருக்கிறாய், என்ன சொல்ல போறாய், உங்களாலதான் இது வந்து போய் சொல்ல போறியா, நம்மளை ஒருவனும் கவிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல போறியா, இது பெரிய பிரச்சனை சொல்லி பிரச்சனைகளை உலர போறியா, அதனால என்ன வரும், அந்த நிலைமை மாறுமா குடும்பத்தின் நிலைமை இல்ல, அதை விட நீ ஒரு காட்சியம் பண்ணி போட்டு கிட்ட போயிருந்தவருக்கா ஏன் கிடையாது துக்கப்படுறிய, ஏன் துக்கப்படுறீங்க, நான் உங்களோட இல்லையா, விட்டுட்டு ஓடிட்டனா, உங்களோட தானே இருக்கிறேன், கச்சர் வழி நடத்துவார், கச்சர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கச்சர் நம்முடைய பக்கம் இருக்கிறார், நாங்கள் ஜெயிப்போம், இருவர் ஒரு மனது பார்த்தா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று யோசிச்சோம், நாங்கள் இருக்கிறோம் இது ரெண்டு பேர் என்று நீ எப்பயாவது சொல்லி இருக்கிறாயா, அப்படி கேளுங்க பிரதர், இருவாரம் உனக்கு ஆனால் மனைவிமார் நீங்கள் அதை செய்திருக்கிறீர்களா, அந்த பிரச்சனை அது சோர்ந்து போன நேரத்தில் அந்த 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 நெருக்கமான நேரத்தில் நீ உன்னை தாழ்த்தி நீ போய் செய்திருக்கிற, நீ அதை செய்து பார், நீ போய் உன் கரைச்சி அவன் மேல் போட்டு அவனை தாழ்மையாக டோன்ட் வாரி டோன்ட் வாரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உங்களுடைய பக்கம், நாங்கள் எங்களுக்குள்ள தேவன் தொடங்கின காரியத்தை கட்டசி மட்டும் முடிச்சு தீருவார் தேவன், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். நான் தேவனை நம்பி இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே வராது. செய்திருக்கிறாயா? அதை நீ என்ன செய்கிறாய்? கஷ்டாயம் சொல்றாய். ஐயோ, அவன் சொன்னது சரி, கொலையும் செய்வான் பத்தினி. நீ குணசாலியா? இல்ல பத்தினி. அவன் சொல்ற பத்தினி இருக்காதே, அப்படி அப்படி இருக்காது. அவனுக்கு அவன் சில போய் நஞ்சு குடிச்சிருவான். இந்த பொஞ்சாலியோடையும் பாவம், எத்தனை பேர் குளர்றாங்க கடற்கரை என்னதுக்கு போறாங்க. அங்கால போன கடலை பார்த்து பார்த்து குளர வேண்டியதானே. புருஷ என்ன செய்வான்? எப்ப பிரதர் கண்டு நீங்க என்ன கடற்கரைக்கு போனது? ஆண்டவரிடம் சொல்லு, உன் இடத்தை மாற்று. அதாவது அப்படி இருக்காது. இசை பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையும் குறிச்சிக்காது, ஜவனையும் குறிச்சிக்காது. நீங்க அப்படி செய்யுங்களா? ஆண்டவர் அவன் என்ன செய்ய போறான்? தற்செயலாக ஏதாவது கோபத்தின் கூட்டாளி வந்து புகுந்தால் அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நீ மறுத்து விட்டு வாங்க, சரி முடிஞ்சது கொடுப்போம். பிள்ளைகள் ஒரு பக்கம் தோன்பி லாய்த்தார். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் கூடுதலாக நீ ஊக்குவிக்க வேண்டும். விளங்குதா? நெருக்கமான நேரத்தில், உபத்திரவமான நேரத்தில் நீ அவனை ஊக்குவிக்க வேண்டும். லேசாக குற்றம் சாட்டலாம், லேசாக கீழே போடலாம். அந்த நேரத்தில் உங்களப்பிள்ளதான் அதுப்பிள்ளதான் நான் கிட்ட சொல்லி தெரியலாம். ஆனா ஊக்குவிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ உன்னையே வருத்து, அதாவது உன்னை நீ தாழ்த்தி, நீ கவிசோட நீ மறுத்தது உண்டானால் எல்லாவற்றையும் தள்ளி வச்சு நீ அவனை ஊக்குவிக்க வேண்டும். நீ அதை செய்துவான் நிச்சயம். நீ விதைக்கிறதே அறப்பாய். அவனுக்கு பிரசங்கம் தேவையில்லை. பிரசங்கம் பண்ணாரு வேதத்தில் இருந்தவனு கிடைச்சு அவனுக்கு தேவை கொஞ்சம் ஊக்கமான வார்த்தைகள். ஆண்டவர் பரவாயில்லை, அது கொஞ்சம் நீங்க பிழை செய்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் மன்னிப்பார். நீங்கள் சந்தோஷமாக சுகமாக இருந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று ஒரு மனைவி சொன்னா, ஆமாம் இசை நீங்களும் அப்படி ஆயிருங்கள். ரைட். இப்படியான ஒரு ஊக்குவிக்கும் ஊழியம் அது பண்படுத்தப்பட வேண்டும். ஒரு நாள் இரவில் அது உனக்கு வராது. ஏனென்றால் உழவு நாளும் வாயால் திட்டு விட்டு செஞ்சதானே எல்லாத்தையும் அந்த திட்டு நிலம் மட்டாம குசினி உள்ள காரியங்களையும் தட்டுமுட்டாலாம் துரத்தி அடிச்சு கொண்டு எல்லாத்தையும் கோழிக்கும் சும்மா எறிஞ்சு கோபத்துல புருஷன் கோபத்துல அதான் நடக்கிறாரு. புருஷனுக்கு கையை நீட்ட முடியாது, கோழி வாங்கி தள்ளும் நாய் கோழி எட்டு தெரியான் சுற்றுவேல போனா என்ன என்ன போனா என்ன பரவாயில்லை. சித்தட்டையான எறி அது போய் படுது ஆறு பிள்ளையில. ஐயோ பெரிய பிரச்சனை பிரதர். எத்தனையோ தடவைகளிலே இப்படியாய் புத்தி சொல்லி தாழ்த்தி ஊக்குவிக்கிற ஒரு மனைவி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக அவள் உருவாக்கி தன் வீட்டை கட்டி எழுப்புவாள். She can transform a bad marriage into a very glorious good marriage. நல்ல ஒரு குடும்பமாக மாற்ற முடியும் இதை நீ கடைபிடித்தால். கடைபிடிக்கலாம். நீ யாருக்காக ஜீவிக்கிறாய்? உண்மை கர்த்தர் தான். ஆனால் உனக்கு நேரடியாக இருக்கும் தலையார் புருஷன். அவன் உன்னை பிரியப்படுத்த முடியுதில்லை. நீ அவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறாய் இல்லை? எப்படி நீ கர்த்தரை பிரியா பார்க்க போகிறாய்? புருஷனுக்கு தலையா இருக்கிற கர்த்தரை உனக்கும் தலைதான். சி சோ என்கரேஜ், அவனை ஊக்குவிக்க வேண்டும். இதற்கு நீ மறித்தவளாக இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் சுயநலம் கொண்டவர்கள், நான் 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 எனக்கு என்னுடைய என்று பெருமை கொண்டவர்கள் கடைசி மட்டும் புருஷனை புருஷனுக்கு பெரியமாய் நடக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான நிலையிலே போய் முடியும். விளங்குறதா? உன்னுடைய பிரச்சனையை அவன் சொந்து போய் இருக்கு நேரம் போய் சொல்ல வேண்டாம். ஏன் அவனுக்கு அந்த நேரத்தில் வந்து சேவை? நீங்க இதை நினைச்சு துக்கப்படுறீர்கள். எந்த துக்கம் போற
நான் ஒரு இதுல துக்கப்படுறேன், நீங்கள் இதை நினைச்சு
என்ன இது நீ உங்க துக்கத்தையும் அதையும் இதையும் சொல்லி அவனை போட்டு மேலும் சுமத்தவா? நீ அவனை திருமணம் முடிச்சு உடன்படிக்கை செய்த நீ
உங்கள் துக்கத்தில் என் துக்கத்தை சுமத்தவும் வேண்டா அழைக்க பண்ணி நடி திருமண
ஐயோ அவன் சோந்து போய் கிடக்கிறான், இன்னமும் பிரச்சனையில் வேலையான வந்து இவா போய்
நீங்கள் எனக்கு நேற்று பிடிச்ச கழிச்சனியல் எனக்கு பிடிச்ச சொன்னீங்க எனக்கு அது எனக்கு நீங்கள் அந்த காசு கொஞ்சம் தரவில்லை சீல பண்ற அது இது அப்படி நீங்கள் அதுல வச்சு சொன்னீங்க அந்த இடத்துல என்ன கீழே போட்டீங்கள் அதனால அவன் என்ன தீவோ இருந்து தூக்கப்பட்டு இருக்கிறான். இவ போய் அங்க அதுக்கு முகமாக கொச்சி காத்துக்குள் போடுறான்.
இப்படியெல்லாம் செய்திருக்கிறாய் அல்லவா? மனம் திரும்பு, குணசாலியாக போற மனைவியே. ஹே மேன், சத்தம் இல்லை நான் சொல்,
மனம் திரும்பு.
எஸ்
யு சீ,
இப்பொழுது அப்ப அந்த கடைசி வசனமும் அப்படித்தான் முடிகிறது. சிரிப்பு கொஞ்சம் வருகிறது. புருஷன்மார் மேல் விழுந்த பொறுப்பு. புருஷன்மார் தலையா இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு சொல் சொன்னால் ஒன்று குறுந்தீர் 11:7 சீக்கிரமாயிருங்கள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். அதோ மனைவியினுடைய திறமையும் மகிமையும் யாவும் புருஷனிலே காணப்படுகிறது. சரீரத்தின் தலை புருஷன், அவனுக்கு தலையாய் இருக்கிறாய். சரீரம் தான தலையை தூக்கி பிடிக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம் புருஷனை. இதோ இந்த வசனத்திலே மனைவியினுடைய மகிமை எப்படி காணப்படுகிறது? புருஷன் மூலமாக. புருஷன் தான் மனைவியின் மகிமை. ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறது. The glory of man is the woman. இதை பாருங்கள், சூரியனை எடுத்துக் கொள்ளுங்கள், அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சந்திரனை எடுங்கள், அதுக்கு தனிப்பட்ட பிரகாசம் இல்லை. அந்த ஒளியை எடுத்து வெளியே விடும் படிக்கு ஆண்டவர் கற்களை அங்கே உண்டு பண்ணி இருக்கிறாராம். எங்களது மலைக்கற்களை போல அல்ல, அந்த கற்கள் வேறு விதமாக இருக்கிறவாம். விண்வெளி வீரர்கள் கொண்டு வந்த அந்த கற்கள், அந்த கற்களிலே ஒளியை எடுத்து மறுபடியும் வெளியே அனுப்ப பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் அந்த அப்படியாக அதை சிருஷ்டிச்சிருக்கிறாராம். அப்ப இந்த சந்திரனுக்கு தனிப்பட்ட ஒளி இல்லாததுனாலே சூரியன்ல இருந்து வருகிற வெளிச்சத்தை எடுத்து அது உடனே மறுபடியும் நாங்கள் ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து வெயில பொடித்தால் அடிக்கிற மாதிரி அதை செய்கிறோம். அதுதான் அந்த சந்திரன்ல இருந்து வரும் ஒளி. சந்திரனுக்கு ஒளி இல்லை, சூரியனின் ஒளியை அது மறுபடியும் எடுத்து வெளியே அனுப்புகிறது. சந்திரன் மனைவி கோப்பாய் இருக்கிறாள், சூரியனின் ஒளியை அவள் பிரகாசிக்க செய்கிறாள். புருஷன் அவனுடைய மகிமை மனைவியிலே காணப்படுகிறது. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே உலகம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே கிரகணம் ஏற்படுகிறது இல்லையா? சந்திரன் இருளடைகிறது அல்லது சிவப்பாக காணப்படுகிறது. இதே விதமாகத்தான் புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஏதாவது தகராறோ அல்லது ஏதோ ஒரு காரியமோ வந்து பூந்துட்டுதோ அல்லது ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்து பூந்துட்டுதோ யாராலும் இருக்கலாம். உடனடியாக இது முதலில் யாரில் காண்பிக்கிறது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மனைவியிலே அந்த ஒளி அங்கே மங்கி போகிறது. சூரியனின் ஒளி நேரடியாக சந்திரனில் விழுந்து அது மறுபடியும் உலகத்துக்கு அது அனுப்புகிறது. ஆனால் சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையிலே அந்த உலகம் மறைக்குமானால் அங்கு ஒளி இருக்காது. அதே விதமாகத்தான் குடும்பத்திலே இடையில் யாரை வந்து பூந்தாலும் அது எந்த பொருள் என்ன காரியமோ வந்து புகுந்தால் அந்த சூரியனிலே இருந்து வருகிற ஒளி மங்கி போகிறது. ஆகையினாலே அந்த சந்திரநிலை ஒளி காணப்படுகிறது இல்லை. யூ கேன் இம்மீடியட்லி சி த டிஃபரன்ஸ் இன் த வாய்ஸ். அவள் சோர்ந்து போவாள், அவளுடைய முகம் அந்தகாரப்படும், அவள் தன் வேலையை செய்யாமல் போவாள். ஏன்? அங்கு இடையிலே என்னமோ வந்தது. புருஷர்களே, இது உங்கள் மேல் விழுந்த பொறுப்பு. அந்த நடுவிலே வந்த காரியம் என்ன? என்ன அந்த பிரச்சனை? என்ன அந்த வாக்குவாதம்? இங்கே அவள் பிரகாசிக்காத நிலையில் இருக்கிறாள். நீ காரணம். உன்னுடைய ஒளி அவளை அங்கு பிரகாசிக்கவில்லை.
கிரகணத்தை கிரகணம் மாதிரி இருக்கிற முகம் சந்திரன், பூரண சந்திரன் வருகிற ஒளி மாதிரி இல்லை. புருஷன் சரியாக பிரகாசித்துக் கொண்டிருந்து ஒன்று மடையிலே வராதிருந்தால் குடும்பத்திலே மனைவியும் பிரகாசிப்பாள். பாத்தீங்களா ஒன்று ஒன்று எப்படி தங்கி இருக்கிறது சொல்லி மிக அழகா ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒன்று கொஞ்சம் 15 அதிகாரத்தில் சூரியனுக்கு ஒரு மகிமை, சந்திரனுக்கு ஒரு மகிமை. That's right. So, எல்லா காரியத்திலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். செக்யூரிட்டி ஃபார் தி வைஃப். எதிர்ப்புகள், தாக்கங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். டு ப்ரொடெக்ட், அதுதான் புருஷன் மேல் விழுந்த கடமை. அவளை பாதுகாக்க வேண்டும். மற்றவருடைய தூஷண மாற்றுகள், மற்றவருடைய எதிர்ப்புகள், அவளை தூற்றி பேசுவது, அவர்களுடைய பக்கத்தை எடுக்காமல் அவளை தாங்க வேண்டும். உண்மை. டு ப்ரொடெக்ட் அவர் இன் எவ்ரிதிங். அவள் அதை எதிர்பார்க்கிறாள் மனைவி. அவளுக்கு யாருடைய பாதுகாப்பு தேவையில்லை, புருஷனுடைய பாதுகாப்பு தான் அவளுக்கு தேவை. இதை புருஷன்மார் செய்தால் நிச்சயமாய் அவள் பாதுகாப்பில் இருப்பாள், தடுமாற மாட்டாள், அல்லது வேறு யாரிடத்திலே மோடுவாள், அங்கேயும் இங்கேயும் போய் புத்தி கேட்பாள், இவரை நம்பி இருந்தா நமக்கு சரி வரா என்று சொல்லுவாள். ஏ, நீ பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இரண்டாவதாக ப்ரொவைட், அதாவது அவளுக்கு சகல காரியத்தையும் நீ கொடுக்க வேண்டும். உணவு, உடை, வீடு, சகலதும். முதலாம் சுமற்றையோ 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். சரியான மொழிபெயர்வு, தன் குடும்பத்தை கவனியாமல் இருந்தால், தன் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை கொள்ளாமல் இருந்தால், ஒரு புருஷன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் தன் கையினாலே வேலை செய்து அவர்களை பராமரிக்காமல், அவர்களுக்கு ஆடை உணவு, அவர்களுக்கு இருக்க ஒரு இடம் கொள்ளாமல் இருந்தால், அவனோட அவ்விசுவாசியை விட கெட்டவனாய் இருக்கிறான். வேதம் சொல்கிறது ஒரு அவ்விசுவாசியை விட, ரட்சிக்கப்படாதவனை விட மோசமானவராயிருக்கிறான். புருஷன்மார் நீங்கள் இதை கொடுக்க வேண்டும். ப்ரொவைடிங் எவ்ரிதிங் ஃபார் தேம், டு ப்ரொவைட் யூ சீ. அப்ப அவர்களை பாதுகாக்க வேண்டும் எல்லா தாக்கங்களிலும் இருந்து, எல்லா குற்றச்சாட்டுகள் எல்லாம். அத்தோடு கூட அவர்களுக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்க வேண்டும். இரண்டையும் மனைவி எதிர்பார்க்கிறாள். இந்த ரெண்டு காரணம் மனைவிக்கு என்ன, மனைவிக்கு அவனை தாங்க வேண்டும், தலையை தாங்குவது சரியிடும் அல்லவா, எல்லா வேலைகளிலும் ஊக்குவிக்க வேண்டும். புருஷன் மேல் விழுந்த பொறுப்பு, அவளை எல்லா காரியங்களிலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். You must protect her. அதே வழியிலே சகல காரியங்களையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும். She needs that. உணவு, உடை, சகல காரியங்களும் நீ கொடுக்க வேண்டும். விளங்குறதா? சாம்பு 4:8 அப்ப இந்த புருஷன் என்ன செய்வான், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம் சேர்த்துக்கு வர நேரம் எல்லாம் அவளுடைய வேலை காரியங்களை திட்டுக்கிறபடினாலே புருஷன் என்ன செய்வானா பாருங்க, அவள் புருஷனாக இருக்கான், அவளை பார்த்து அண்ணாளே அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், சஞ்சலப்படுகிறாய், 10 ஆம்பள பிள்ளைகளை பார்க்கிறோம் நானும் அதிகம் அல்லவா பார்த்தீங்களா. இவன் என்ன செய்கிறான் இந்த புருஷன், அவளை உற்சாகப்படுத்துகிறான். பஞ்சாதி அப்படி சோந்து போய் கிடக்கும் நேரத்தில் புருஷன் மாதிரி என்ன செய்யணும், சாப்பிட்டுறான்னு சொல்லியும் கேட்க மாட்டேன், தான் போய் போட்டு சாப்பிட்டு போயிருவார், இனிமேல் அப்படி செய்ய மாட்டான், பயப்படாதே. பிரைஸ் காட். அவன் ஊக்குவிக்கிறான், ஏன் சாப்பிட்டு சாப்பிடவே இல்லையா, என்ன செய்யுது, பசிக்கலையா பிரதர், நான் கேப்பம் பிரதர், சாப்பிட இல்லையாண்டு ஏசி போடுவாள் பிரதர், நான் கேட்கறது இல்லை, இனிமேல் அப்படி செய்ய மாட்டார்.
முதலாம் பேதுரு 3 சில புத்திமதிகளிலும் போடப்பட்டிருக்கிறது, அதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படுத்தீர்கள். சிலர் மற்ற புருஷர்கள் சொல்கிற மாதிரி செய்ய பார்க்கிறது, இங்கே நிச்சயமாக விவாகரத்து வரப்போகிறது. யாரோ சொன்னார்கள் இப்படி செய்யும்படி, யாரோ சொன்னார்கள் இந்த காரியத்தை இப்படி ஆகும், யாரோ சொன்னார்கள் நீ இப்படி தலைவிழித்தால் நல்லது, நீ அதை செய்ய போகிறாய், நிச்சயம் பிரிவினை வரப்போகிறதே. சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், அதாவது ரட்சிப்பு அடையாமலும் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தி அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள்.
அப்ப போதனை இல்லாமலே அவர்கள் ரட்சிப்புக்களாக வரத்தக்கதாக அவர்களை ஆதாயப்படுத்த முடியுமா என்று வேதம் இதோ சொல்லுகிறது. உங்களுக்கு சரி, என்னுடைய மனைவி அவள் ரட்சிப்படைந்து ஆவியிலான நிரம்பிய ஒரு பெண், ஆனால் இந்த மனுஷன் இன்னும் ஆகிய முழு ஊழியத்தில் அவர் ஈடுபடவில்லை, அவர் இன்னும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார், ஒரு அளவு அறிந்திருந்தார், சரியான இன்னும் ரட்சிப்பு அவர்களே. அப்படி இருக்கும்போது இவர் சொன்னார், அந்த நீ சேர்ச்சுக்கு இந்த நாளும் நீ இப்படியாக போகக்கூடாது, ஒரு கிழமையில ஒரு கால் ரெண்டு தக்கா போனால் கான், மற்ற வழியிலே போய் நெடியிலும் போய் அங்கே இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் சொன்னால், தயவு செய்து என் மனிதன் இந்த விஷயத்திலே நான் எல்லாம் உங்களுக்கு செய்துவிட்டு நான் போகிறேன், எல்லா பொறுப்புகளை எல்லாம் நான் போய் நான் ஜொபித்து வருகிறேன் என்று அவர் சொன்னார். இல்லை, அவர் தொடர்ந்து சொன்னார், தயவு செய்து நீங்கள் மனிதர்கள் தாழ்மையாக சொன்னால், அவர் சொன்னார், இனிமேல் போன விஷயம் நான் நடவடிக்கை எடுப்பேன் நினைச்சதே. அவர் மறுபடியும் தாழ்மையாக கெஞ்சி கேட்டார், தொடர்ந்து அவள் போனார். ஒரு நாள் என்ன செய்தார், இவர் திரும்பி வரும்பொழுது மாலையிலே அவர் அந்த வீட்டு கதவை எல்லாவற்றையும் பூர்த்தி வைத்து விட்டார். போட்டி வைத்தான் பாருங்க, ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்.
செய்தியை தொடர்ந்து கேட்க மறுபக்கம் திருப்பவும். செய்தியை தொடர்ந்து கேட்க மறுபக்கம் திருப்பவும்.
வெளியால உட்கார்ந்திருந்து அவள் ஜபம் பண்ணி, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அலைஞ்சாக விட்டாள். கதவுகளை சாய்ந்து கொண்டு இவர் காலையில் எழுந்ததும் வந்து கதவை திறந்திருக்கிறார். பின் கிச்சன் கதவு தடாமல் அப்படியே அவர் கொண்டு போய் விழுந்தார். என் கதவுகளை சாய்ந்து கொண்டு நீத்திரை கொண்டபடியா இங்குதான் ஒன்றும் பேசவில்லை, எழுந்து சிரித்தான். நல்லா நீத்திரை கொண்டீங்களா என்று அவரிடத்துல கேட்டு வழக்கம் போல அன்பாக அவருக்கு விருப்பமான காலை சாப்பாட்டை தயார் பண்ணி கோப்பி அதுவெல்லாம் போட்டு மேசைக்கு எடுத்து அவரோடு மிகவும் அன்பாக இருந்தார். அவர் சாப்பிட்ட நேரம் இருபது ஏற்றில கொடுத்திருந்தார். அவர் நினைச்சிருக்கிறார் இவள் நிச்சயம் கோபப்படுவார், அதானே வழக்கமாக நடக்கிற காரியம், பூட்டி வைத்ததுக்காக வழியாது. ஆனால் இனியும் என்ன அன்பு செலுத்தினபடியால் சாப்பிட நேரம் கொடுத்துண்டு அதுபோய் அவர் சொன்னாராம், நான் இவ்வளவு நான் கோபப்பட்டது, நீ என்பது இவ்வளவு இறக்கமாக அன்பாக இதை செய்திருந்திருக்கிறாய். அந்த நாளைய ஆண்டவர் அவருடைய இருதயத்தை மாற்றினார். பெரிய ஒரு ஊழியக்காரனாக அவர் செயல்படுகிறார். அவர் போதிக்கவில்லை, நடக்கையினாலே அவர் போதிக்கவில்லை. சோ அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. மயிரத்தினி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது. நீதிமொழிகளில் கூறப்படுகிறது, மதிகளுள்ள பெண் ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருப்பது, புத்தி இல்லாத பெண் பன்றியினுடைய மூக்குகளை ஒரு மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்குமா? பன்றி மூக்குத்தி அணிந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சுப்பார். பெரிய ஒரு குடி கருப்பின் மாதிரி வந்து மூக்குல காப்பளவு ஆண்டவரை குறித்து ஒரு அறிவும் கிடையாது. ஒரு தாழ்நிலையில் ஒரு பயம் இல்லை, கற்றலும் பயம் இல்லை, உனக்கு ஆபரணம் வர இல்லையா? அதெல்லாம் சரியில்லை. அவரிடத்தில் இந்த பிழையும் கிடையாது. அஸ் லாங் அஸ் அதுக்கு அந்த இடத்தை கொடுத்தால், அதுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேணும். அது ஒன்னு ஆளை விட்டுற கூடாது. வழக்கமான இடத்துல பிடிச்சா ஒவ்வொன்றுக்கும் அந்த இடங்கள் உண்டு. அதுதான் இங்கு கூறப்படுகிறது. இது யாரையும் கலத்தி எறிந்து கொண்டு செல்லவில்லை. தேவனோடு நேரடியாக பேசினால் நீ அதை செய்யலாம். இப்படியே ஊர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய பொறுப்புகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஓகே, சோ இவை யாவும் மிக மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. புருஷனும் மனைவிக்கும் இடையிலே உள்ள அந்த உறவு முறை மிக முக்கியமாக இருக்கிறது. புருஷர்களே மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களை நேசித்து பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இரண்டு பொறுப்பு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டு காரியம், முதலாவது அவர்களை பாதுகாக்க வேண்டும், எல்லா விதத்திலும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பு அவர்களை கொடுக்க வேண்டும். நெருக்கத்திலே பிரச்சனையிலே தாக்குதல்களிலே குற்றச்சாட்டிலே சிலர்
புருஷனுடைய உறவினர்கள் அல்லது வேறு யாராவது ஏதாவது தலையிருக்கலாம், குற்றம் சாட்டினால் இவர்களும் அவரை மீறித்து விடுவார்கள். அவர்களது பக்கத்தை எடுத்து பிழையை உண்மையாக அந்த பிழை இருந்தால் அதை சொல்லிக் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து திட்ட ஆரம்பித்த உடனே அங்கே பிரிவினைகள் உண்டாகலாம். இது அவர்களுடைய பக்கத்தை எடுக்கப்படுது. அதே மாதிரி தான் மனைவியும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னால் இருவர் பெரிந்து கழுதத்தனை விட்டு பெரிந்து அவர்கள் ஒரே சரீரமாயிருக்க கடவர்கள் ஒன் பிளேஸ். இந்த காரியங்கள் அனைத்தும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபேசியருடைய புத்தகம் அதிலே எபேசியர் 22 நான் சொன்னேன், மனைவிகளுடைய காரியங்களை தான் முதலே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் என்று. பேதுருவும் பவுலும் ரெண்டு பேரும் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். பார்த்தீங்களா, பேருமாய் தான் எழுதுறா, பவுலும் அதுதான் எழுதுற, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். அவரும் என் சொல்றது கேட்டு வேற வந்து செய்யாது. இதுதான் பயங்கர பிரிவினை கொண்டு வரும் காரியம். எந்த காரியத்திலே சில வேலைகள் கீழ்ப்படிய வேண்டும் நீ கேட்கிறாய். இது கொஞ்சமாகதான் நீங்கள் மனைவிகள் முக்கியமாக கத்தோடைய வசனத்துக்கு முரண்பாடாக காரியங்கள் சொன்னால் நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முரட்டாட்டம் பண்ணாதே, எதிர்த்து பேசாதே. அந்த ஸ்மித் துபேகசுபத்தினுடைய மனைவி போல தானுமையாக சொன்ன எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். ஆனால் நீ குடும்ப காரியங்களை பொறுப்புகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் அதை செய்து வைக்காமல் ஊழியம் ஊழியம் என்று ஒருவையானால் அவன் கடைசி மட்டும் வெற்றி படைய மாட்டான். உன் வீட்டு காரியங்கள் தலைகளா திறக்கட்டங்களாக நீ ஜெகக்கூட்டம் என்று ஒருவையானால் கடைசி மட்டும் அவனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள மாட்டாய். இல்லை அல்லது இங்கே ஜெபக்கூட்டம் வந்து சொல்லி வந்து வந்துட்டு அங்க போயிட்டு வேறு விதமாக நீ நடப்பாயானால் உன்னுடைய ஜீவியத்திலே இயேசுவை காண முடியவில்லையானால் ஆராயப்படுத்த முடியாது. மெய்யா சில வேலைகளிலே சாத்தானங்களை தூண்டிவிட்டு கோபப்படுத்தி விடுகிறான் உண்மை. ஆனால் அதை எங்களுக்கு நஷ்டமாகவே முடியும். அவன் உடனே சுட்டி காட்டுவான் ஏதோ ஒரு கோபம் அது நிச்சயமாக எதுக்காக அங்கே போகிறான் என்று கேட்பான். கர்த்தருடைய காரியங்களிலே மட்டும் நீங்க மிகவும் தாழ்மையாக மிக மிக தாழ்மையாக சொல்ல வேணும். இந்த காரியத்தை மட்டும் தயவு செய்து எனக்கு விட்டுக் கொடுங்க, தசமாவும் நீ கொடுக்க கூடாதுன்னு வைப்போம் என்று சொன்னார். நீ ஏதாவது சம்பாதிக்கிறவாக இருந்தால் நீ அதனை கட்டாயம் கொடுக்கலாம். நீ கேட்கிறாய் அவர் இன்னும் என்னை மறத்தால் நீ தாழ்மையோடு சொல்லலாம், தயவு செய்து என்னை நீங்கள் இதிலே என்னை பலாத்காரப்படுத்த வேணா, நான் ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். ஏன் தெரியுமா, அங்கே சாத்தான் அந்த புருஷன் மூலமாக ஏறி உன்னை நீ பார்க்க பார்க்கலாம். நீ இடம் கொடுக்காதே, நீ கொடுத்தே திருவனும். நீ கேட்கலாம் அடித்தா ஒன்றும் செய்ய முடியாது, நீ அறிய வேண்டவர், நீ தொடர்ந்து அதை கொடுக்கவர். சபைக்கு வர முடியாது போகக்கூடாது என்று நீ பாட்டினா நீ அதுக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறதா இல்லை, நீ வரலாம் கத்தூருக்குள்ளாய் நீ கீழ்ப்படியவன். ஏனென்றால் நீ பாட்டு வந்து சாப்பிடு அவன் நீ வீட்டுக்கு திரும்பி போன இடம் அடித்தா நீ தாண்டியோடதான் நிக்கலவன், அவர் கச்சமம் பண்ணவன் அறிக்கை ஒரு புருஷன் அல்ல உனக்கு தெரியுமே. எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு மட்டும் மிக மிக தாழ்மையோடு, மறுபடியும் சொல்கிறேன், மிக தாழ்மையோடு எதிர்க்காமல் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டும். நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வீட்டு பொறுப்புகளையும் கடன்களையும் எல்லாத்தையும் சரியாக செய்திருக்கா என்பதை பார்த்துதான் நீ வரணும். அல்லது அதிலே கிறிஸ்து குற்றம் சாட்டுவான். கிறிஸ்து சபைக்கு சரியா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு சரியா இருக்கிறார். அவரை சரீரத்துக்கு முரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்தில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அந்தபடியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கலைஞரி முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிரயத்தமான மையுள்ள சபையாக அந்த அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவர் தண்ணீரே தண்ணீர் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த அம்சத்தை பயத்தவர் ஒருவனையிலேயே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் எதுவும் தொடங்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏ வாக்குவாதம் தொடங்குவது எதனால், பெருமையினால். இரண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் பெருமையில் இருக்கிறபடியால். வாக்குவாதம் பண்ணி எதையும் சாதிக்க முடியாது. மிக முக்கியமான நினைவு மாறணும் நினைவு In fact, the spirit of argument will come and catch you. வாக்குவாதத்தின் ஆவி வந்து துடித்தால் அதுக்கு பிறகு உன்னால் நீ பாட முடியாது. உனக்கு விடுதலை தேவை. உனக்கு தெரியும் எச்சரிக்கை பேர் இங்கே விடுதலை அடைந்தது. உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நீ பாட முடியாது. அது வாக்குவாதத்தின் ஆவி வந்தது, பிரிவினை ஏற்படுத்த வந்தது. வாக்குவாதம் வந்தால் நிச்சயம் பிரிவினை வரும். அது குடும்பத்தை பிரிப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இப்படி ஒன்றாக இருந்து கரம் கொண்டு ஜெபம் பண்ணினால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். உங்களுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார். யாக்கோபு 3:14-15 உங்களுக்கு தெரியும். பலவிதமான வாக்குவாதங்களும் பிரச்சனையும் ஏற்படும் போது அங்கே சகல தீய செயல்களுக்கும் இடம் உண்டு. புருஷனும் மனைவியும் வாக்குவாதத்திலே ஈடுபடும் போது அடிக்கடி பிள்ளைகள் தாக்கப்படுவார்கள். பிள்ளைகளுக்குள்ளே அசுத்தாவிகள் பூந்து கொள்ளும். சிறு பிள்ளைகளுக்குள்ளே எரிச்சல், பொறாமை, கோபம், கொலை, பெருமை இவைகள் பூந்து கொள்ளும். 1 வயது, 2 வயது, 3 வயது, 4 வயது இப்படிப்பட்ட பிள்ளைகள் பூந்து கொள்ளும். அவைகளுக்கு தடுக்கும் சக்தி இல்லை. புருஷனும் மனைவியும் இங்கே சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஏறு ஒரு சிறிய காலத்திலையும் இருக்கலாம். அவர்கள் கோபமா இருக்கிறார்கள். 1 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி என்று வைப்பதை அந்த வேளையிலே கதவுகள் திறந்திருக்கிறது, எண்ணல்கள் திறந்திருக்கிறது. அசுத்தாவிகள் வந்து, அதாவது ஆண்குறி பிரகாரமாய் பேசுகிறேன், அந்த பிள்ளைகளுக்குள்ளே பூந்து கொள்ள கிடையாது. சமாதானம் இல்லை, அந்த முகத்தில் ஒரு வெளிச்சம் இல்லை. அங்கு பிரச்சனை இருக்கிறது சரீரத்திலே, அந்த குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது. குடும்பத்தை சாதித்தது ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு வந்த அந்த குடும்பத்தை கெடுத்தது, சமாதானத்தை எடுத்துக் கொண்டது, பிரச்சனையை கொண்டு வந்தது, பயத்தை கொண்டு வந்தது குடும்பத்துக்குள்ளே. இவர் மோடி போய் ஒழிந்து கொண்டார்கள். ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். அதன் பிறகு ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே அவர் வந்து அவனை அழைத்துக் கொள்ளுது. நான் நிர்வாணமாக இருக்கிறேன், உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயப்படுகிறேன் சொன்னான். வெற்றி படையாத மனுஷன் நிச்சயம் பயப்படுவான். தன்னுடைய கிரியைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்று பயந்து அவன் வெளிச்சத்தை வரமாட்டான். தேவனண்டை அந்த குடும்பம் பிசாசினாலே கெடுக்கப்படும். இயேசு என்ன சொன்னார்? யோவான் 10:10 திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று இவர் ஒன்றுக்குமா. அப்ப அவர்களுடைய ஏதேனும் சந்தோஷம். அந்த இடத்தை திருடினான், பயத்தை போட்டான். விசுவாசம் இல்லையா? அங்கே பயம் வந்தது. தேவனோடவர்கள் நேரடியாக பேச முடியவில்லை. எப்பொழுதும் போல ஆளியால் சாட்ட ஆரம்பித்தார். ஆதாம் ஏற்றிட நீ கொடுத்த ஸ்திரி அவள் தான் இலக்கியை கொடுத்தான். சொன்னா பாம்பு என்னை வஞ்சித்தது சாப்பாடு. சரி, அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். சாத்தான் கெடுத்தார் அந்த குடும்பத்தை. நம்பர் 1 under the power of the devil, the whole family are seen. தாப்பன் தாய் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாம் சாத்தானின் வல்லமைக்குள்ளாக கிடந்தது. ஒவ்வொருவருக்குள்ளும் சாத்தான் கிரியை செய்வதையும் சாத்தானுடைய வெளியிடங்கமான ஆர்ப்பாட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். கடந்த 10 வருட ஊழியத்தில் ஒவ்வொரு மனம் விடவில்லை, சிறு குழந்தை கூட விடவில்லை. முழு அந்த அங்கத்தவர்களையும் அப்படி பிடித்து வைத்திருக்கிறேன். அவன் கொள்ள சென்றவர்களான் அடி சொல்கிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். முதலாவதாக அவர் என்ன செய்கிறார்? சாத்தான் குடும்பத்தை முதலாவதாக கெடுக்கிறான். சந்தோஷப்படுத்துகிறார். அந்த குடும்பத்திலே ஆறாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். தண்ணீரை ரசமாக்குகிறார். அவர் போன இடமெல்லாம் அந்த குடும்பத்திலே அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தினார். ஆ குடும்பங்களே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே அவர் வந்தார். மனுஷன் மறித்திருக்கிறான், நடைபுணமாக தெரிகிறான், ஆவியிலே அவன் செத்திருக்கிறான், பாவத்தினாலே மரணம் என்றால் பிரிவு என்கிறார் உங்களுக்கு சரி. சோ நீ இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னது சரி. அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து மரத்துக்கு பின்னாலே இருந்தார்கள், இப்பொழுது மரங்களுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். தேவன் என்று வர முடியாத நிலையிலே சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கலாம் பலவித காரணங்களை காண்பித்து பயத்து காண்பித்து. மனிதன் மறித்திருக்கிறதுனாலே அவன் உள்ளே செத்திருக்கிறதுனாலே தேவனை அறிய முடியாத நிலையில இருக்கிறதுனாலே எந்த வழியிலேயே தேடினாலும் ஒரு மனுஷனும் தேவனை அறிய முடியாது காணவும் முடியாது. தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவன் மனுஷனை தேடாமல் இவன் தேட முடியாது. உணர்வுள்ளவன் இல்லை, இருக்க முடியாது. எப்படி சாத்தானின் பிள்ளையாகி விட்டாயே எப்படி நீ தேவனை தேடுவாய் உணர்வுள்ளவனாய் இருப்பாய்? Your spirit is dead. அவரை உடையவன் ஜீவனை உடையவன், அவர் ஜீவனை கொடுக்க மாட்டார், சமாதானத்தை கொடுக்க மாட்டார். அவர் உள்ள வந்தால் தானே எல்லாம் சரியாக வரும். Praise God. Jesus will never give you eternal life. நித்திய ஜீவன் கொடுக்க மாட்டார். இயேசு உனக்கு தெரியுமா என்ன, யாருக்கும் அவர் நித்திய ஜீவன் கொடுப்பதில்லை. அவரே நித்திய ஜீவன், அவரே நித்திய ஜீவன். அவர் உள்ளுக்கு வந்தால் நித்திய ஜீவன் கூட அவ்வளவு. Praise God. So don't get puzzled when I say Jesus won't give you eternal life. He won't. கொடுக்க முடியாது. அவரே நிச்சய ஜீவன். புருஷன் மனைவி என்கிற அந்த உறவு முறையிலே
நீதிமொழிகள் சில புத்திமதிகள் வாக்குவாதம் பண்ணாதே. நீதிமொழிகள் 10:19 அநேக வார்த்தைகளினால் பாவம் இல்லாமல் போகும் இல்லையா? வாக்குவாதம் பண்ணாதே. 13:10 நீதிமொழிகள் அகந்தை இல்லாமல் மாது பிறப்பிக்கும், மாத்திரம் மாது பிறப்பிக்கும் அகந்தையினால் மாத்திரம். ஆலோசிக்கிறது ஞானம் உண்டு. பெருமையினாலே தான் வாக்குவாதம் ஆரம்பமாகும். விளங்கிச்சுனா பெருமை கொள்ளாதே, வாக்குவாதம் பண்ணாதே. 17:14 புத்திமதிகள் சண்டையின் ஆரம்பம் மதுவை திறந்து விடுகிறது போல இருக்கும். அதெல்லாம் விவாதம் வாக்குவாதம் எழும்புமன் அதை விட்டுவிடு. மனைவி தான் முதலாவது காரணமாயிரு. நாக்கு கொஞ்சம் கூட துடிக்கிறார்கள் அவர்கள் தான் நற்செய்தியை பரப்பு. அப்படி துடிக்க பண்ணி வாக்குவாதம் தொடங்குவதற்கு முன்பதாகவே நிப்பாட்டு. எழும்பிட்டு வேறொரு வீட்டுக்கு ஓடாதே, நிப்பாட்டு. விளங்குறதா? இது புத்திமதிகள். 21:9 சண்டைக்காரியோடைய ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கல, வீட்டின் மேல் மேலுக்கு ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். ஏன் உனக்கா அவன் கோபிசத்துல இருக்க வேணும்? அதை வேலை செய்யற நேரம் வரட்டும். கேள் மனைவியே, ஆனால் தொடர்ந்து சண்டை போகிறது. கோபிசத்துல இருந்தவன் எங்க போய்த்தான்? 19:19
சண்டைக்காரியின் கோபைக்காரியுமான சிறியுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம்.
கோபிசத்தில் இருந்தவர் வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். தயவு செய்து ஓட பண்ணாதே. ரைட்.
நீதிமொழிகள் 6:25 சில புத்திமதிகள் உன் இருதயத்திலே அவன் அழகை இச்சியாதே. அவன் தன் கண்மணி அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. புருஷனே மற்ற சிறிகளினுடைய கண்களை குறித்து கவனமாயிரு. மனைவியே கவனமாய் மற்றவர்களை பார். ஆதி ஆகமத்தில் உங்களுக்கு தெரியும் அல்லவா? எத்தனை பேருக்கு தெரியும்? அன்றைக்கு நான் சொன்னேன் அந்த சாரால் அபிலமேக்கை பார்த்த விதம் சரியல்ல இல்லையா? எத்தனையாம் அதிகாரம் ஆதி ஆமம் 20:16 பின்பு சாராளை நோக்கியும் சௌதனுக்கு 1000 வெள்ளிக்காசுக்காக கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்க எல்லாருக்கும் முன்பாக மற்ற யாருக்கும் முன்பாம் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக நான் என்ன சொன்னேன்? அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு கவரிங் ஃபார் யுவர் ஐஸ், உன் கண்களுக்கு மறைவாக உன் முக்காடாக இருக்கிறார். அதாவது தன் புருஷனை பார்க்கிற அந்த பார்வையினாலே அபிலமேக்கை பார்த்தாள் சாரா. பிழை. ஹே மேன், செய். அது மிக முக்கியமாக இருக்கிறது. ரைட். நீதிமொழிகள் 12:4 இன்னும் ஒரு புத்திமதி குடும்பச்சாருக்கு. குணசாலியான ஸ்திரீ, நாங்கள் பார்த்தோம், தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாய், நீ முடியாயிருக்கிறாய். நீ குணசாலியாயிருந்தால் முடி முள்ளாயிருக்காதே, முட்டுக்கட்டையாயிராதே, தடையாயிருக்காதே. The crown of the husband is the wife. பாத்தியா, உனக்கு எவ்வளவு எங்க இருக்காய் பாத்தியா, தலைக்கு மேல முடியாயிருக்கிறாயா, தலையை தாங்குகிறாய், அதே வழியில தலைக்கு மேல் முடியாயிருக்கிறாய். நீ குணசாலியான ஸ்திரீயா இருந்தால் யாரு கண்டுபிடிப்பான்? இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புக்கு எலும்புடுக்கியாயிருக்கிறாள். இவள் ஒரு பரியாரியை விட மோசமாயிருக்கிறாள். எலும்பை உதுக்குகிறாள், இலச்சை பரியாசம் ஏற்படுத்துகிறவள். மற்றபடி விளங்குறதா? எஸ். அப்ப ஒரு 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் வெடித்து போடுகிறாள். எஸ். நீதிமொழிகள் 31:30 சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும்பேன், கச்சருக்கு பயப்படுகிற ஸ்திரியை போலப்படுவார். ஏன் இந்த குணசாலியான ஸ்திரீ போலப்படுகிறார்? ஏன் இந்த ஸ்திரீ புருஷனையை அவள் மயிமைப்படுத்துகிறார்? ஏன் இந்த ஸ்திரீ ஸ்திரியை புருஷன் நம்புகிறான் அவள் இருதயத்தை? ஏன் இந்த ஸ்திரீ தன் வீட்டை ஒழுங்கு பண்ணி சரியாய் காரியங்களை நடத்திக்கிறார்? ஏன் இந்த ஸ்திரீ பிள்ளைகளால் போலப்படுகிறாள்? ஏன் இந்த ஸ்திரீ எப்பொழுதும் தன் வாழ்க்கையை ஒழுங்காய் வைத்திருக்கிறாள்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாயிருக்கிறாள் என்று சாலமோன் முடிக்கிறான். அவளுக்குரியவை அவளுக்கு கொடுங்கள். என்ன சொல்லுகிறார் கர்த்தர் தெரியுமா? அவளை போடுங்களா, அது கட்டாயம் அவளுக்கு தேவை. கட்டாயம் அவளை போழ்ந்து கொள், பிள்ளைகளைய தாயை போழ்ந்து கொள்ளுங்கள், புருஷனை அவளை போழ்ந்து கொள். ஏன்? அவள் குணசாலியான ஸ்திரீ, அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். ஹே மேன், so the greatest achievement a wife can have is a husband. மனைவியினுடைய பெரிதான சாதனை இந்த உலகத்திலே அவளுடைய புருஷன், அவனுடைய வெற்றி, அவனுடைய சந்தோஷம். இதை இன்றைக்கு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயா? அதே நேரத்திலே புருஷன் மனைவியை பாதுகாத்து சகலத்திலும் அவளை தாங்கி அவளுக்கு தேவையான சகலத்தையும் அவன் கொடுக்க வேண்டும். கனத்தை கொடுக்க வேண்டும், உணவு உடை வீடு கொடுக்க வேண்டும். That's right. Praise the Lord. புருஷன் இங்கே இல்லாதவர்கள் பரவாயில்லை, நின்று செபியுங்கள். இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய மகத்தான திட்டத்தை அறிவிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நீர் என்னோடு பேசினேன். என் குடும்பத்திலே உள்ளவைகள் அனைத்தையும் கோரினேன். பிதாவே, உம்முடைய திட்டம் என்னில் நிறைவேற
என்னை ஒப்புக்கிறேன். எல்லா காரியத்திலும் என் புருஷனை புருஷன் மனைவி என்று சொல்லுங்க. நான் தாங்கவும் அரவணைக்கவும் பாதுகாக்கவும் நான்